டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே இன் மனமே, சேதம் வராதே இன் மனமே.
துதிகளின் மத்தியிலே வாசமுனையர், எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய ஒரு நாளை எங்கள் வாழ்க்கையிலே நீர் கூட்டிக் கொடுத்திருக்கிற உம்முடைய தயவுக்காக, இரக்கத்திற்காக, கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாவுமை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாதுகாவலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய சரீரத்தை நீர் பாதுகாத்துக் கொண்டீர், விபத்துகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி காத்துக்கொண்டீர். அதுபோல எங்கள் ஆத்மாவையும் நீர் காத்துக்கொண்டீர். எத்தனையோ சோதனைகள், நாங்கள் விழுந்து போகக்கூடிய நேரங்கள் வந்தாலும் உம்முடைய தூய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அனுதினமும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த ஆகாரத்திற்காக, எங்களுக்கு தேவையான உடையை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் அனுதின வேலை செய்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு நாளும் நீர் வேலை வாய்ப்புகளை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இன்னமும் சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் குறிப்பாய் செபிக்கிறோம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாத சூழ்நிலைகளிலே, உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகளிலே, கர்த்தர்தாமே உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எந்த காரணத்தினாலே சமாதானம் குலைந்து போயிருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இரண்டு பேருக்குள்ளும் நீர் அன்பை ஊற்றியருளும், ஒருவர் மேல் ஒருவர் உண்மையான கரிசனையை நீர் தந்திரலும் அப்பா. ஒருவேளை யாராவது மன்னிக்க முடியாததினாலே, மனம் பொருந்த முடியாததினாலே, தங்களை தாழ்த்த முடியாததினாலே இந்த வேதனைக்குள்ளாக இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உம்மையே தாழ்த்தியதை நாங்கள் நினைவு கூறவும், ஒருவருக்கொருவர் எங்களை தாழ்த்தி மன்னிப்பை கேட்கவும் பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அல்லது குடும்ப சமாதானத்தை இழந்து போய் நிற்பதற்கு காரணம் பணமாயிருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட சகோதரனுடைய அல்லது சகோதரனுடைய குணமாயிருக்கலாம் ஐயா. எதுவாயிருந்தாலும் நீர் தலையிட்டு இந்த குடும்பங்களிலே மெய்யான சமாதானத்தை, மெய்யான சந்தோஷத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எனவும் வெளிநாட்டிலே சென்று வேலை செய்வதற்காக முயற்சி எடுக்கிற அருமையான வாலிப தம்மிமார் தங்கைமாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அது உமக்கு சித்தமானால் கர்த்தர்தாமே காரியங்களை வாய்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் நீர் தகர்த்து எறிந்து நீர் அவளுக்கு முன்னாலே கடந்து சென்று பாதைகளை செவ்வைப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு சித்தம் இல்லை என்று சொன்னால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே தர வேண்டும் என்று கேட்கிறோம். வெளி நாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே இருக்கிற எங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் தூர இடத்திலே இருந்தாலும் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தை விட்டு தூரமாயிருக்கிறவர்கள் குடும்பத்தோடு நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாக, அடிக்கடி தொடர்பு கொள்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் காத்துக்கொள்ளும். என்னுடைய மகன், என்னுடைய மகள் தூரமாய் போய் இவ்வளவோ காலம் ஆயிட்டே என்று கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிற பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சந்தோஷப்படும் வண்ணமாக பிள்ளைகள் அவர்களோடு தொடர்பு கொள்ளவும், உமக்குள்ளே அந்த அன்பை அவர்கள் உறுதி செய்து கொள்ளவும் நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே அவர்களுக்கென்று வைத்திருக்கிற வேலை வாய்ப்பு கதவுகளை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயது ஆகிறதே என்று சொல்லி சோர்ந்து போயவிடா அப்படி காத்துக்கொள்ளும். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லை என்று துக்கத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக, பெரியவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையின் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் உண்மை நோக்கி பல ஆண்டு காலம், பல மாத காலம் கூப்பிட்டுக் கொண்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. நீர் அவர்களுக்கு இறங்கி ஏற்ற நேரத்திலே குழந்தை செல்வங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். இந்த வாரத்திலேயும், குறிப்பாக இந்த நாளிலேயும், தங்கள் பிறந்த நாளையும் தங்கள் திருமண நாளையும் நினைவு கூறுகிற அருமையான எங்கள் நேயர்களுக்காக செபிக்கிறோம். அந்த குடும்பங்களில் உள்ள தனி நபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்தாமே ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தல்லும். நன்றி கலந்த உள்ளத்தோடு உமக்கு அவர்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்களை நீர் கிருபையாய் ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளை புதிய விதமாய் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு நீர் பேசும். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே 45வது சங்கீதத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். கிறிஸ்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பூமிக்கு வருவதை குறித்து கூறும் ஒரு சங்கீதம் இது என்று சிந்தித்தோம். இன்று சங்கீதம் 45:6 முதல் பார்ப்போம். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாயிருக்கிறது. கர்த்தர் நீதி உள்ள ஒரு ஆட்சியை ஏற்படுத்தப் போகிறார். இந்த உலகத்திற்கு நீதி உள்ள அரசர் எவ்வளவு அதிகமாய் தேவையாயிருக்கிறது இல்லையா? தாம் திரும்பி வரப்போகிறதை குறித்து இயேசு கிறிஸ்துவும் சொல்லும்பொழுது மத்தேயு 25:31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் என்று கூறியிருக்கிறார். அதுவரை இந்த பூமியிலே சமாதானம் இருக்காது. இந்த பூமிக்கு தேவை சமாதானம். ஒரு தேசம் ஒரு துவக்க விழாவை கொண்டாடின பொழுது தேசிய கொடி பறக்கவிடப்பட்டது. அப்பொழுது தேசத்தின் தலைவராயிருந்தவர் இந்த கொடி 1000 ஆண்டுகளாய் பறக்க வேண்டும் என்று வாழ்த்தினார். ஆனால் இன்று 200 ஆண்டுகள் முடிவடைந்துவிட்டன. ஆனால் தேவனுடைய ஆளுகையோ நித்தியமானது, அது என்றென்றைக்கும் உள்ளது. சங்கீதம் 45:7, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேசியா. இதன் கிரேக்க வார்த்தைதான் கிறிஸ்து. கிறிஸ்து என்பது பெயர் அல்ல, அவர் வைத்திருக்கும் பொறுப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. முதல் முறை வந்தபொழுது ஒரு தீர்க்கதரிசியாக இயேசு வந்தார், அதாவது செய்தியாளராய் வந்தார். கர்த்தருடைய செய்தியை கொண்டு வந்தார். இது கடந்த காலத்தை குறிக்கிறது. இன்று அவரே நம்முடைய மகா பிரதான ஆசாரியராய் தேவனுடைய வலது பார்சத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அதுதான் இன்று அவருடைய ஊழியம். மீண்டும் அவர் பூமிக்கு வரும்பொழுது அந்த மேசியா ராஜாவாய் வருவார். கவனியுங்கள், உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து நம்மிலே பலர் சிந்திக்கும் பொழுது எப்பொழுதுமே அவர் துக்கம் நிறைந்தவராய் சிந்திக்கிறோம். இந்த பூமிக்கு வந்தபொழுதும் கூட அவரே இந்த பூமியில் உள்ள எல்லாரை காட்டிலும் எப்பொழுதும் ஆனந்தமாய் இருந்தவர் என்று சொல்லலாம். இந்த சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை கூறும் மேசியாவின் சங்கீதங்களில் ஒன்றாகும். எபிரேயர் 1:8-9 இந்த சங்கீதத்திலிருந்துதான் எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், வாசிக்கிறேன். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். சிலர் இந்த சங்கீதத்தை சாலமோனுக்கோ அல்லது பெயரறியாத மற்றொரு அரசனையோ குறித்து கூறுகிறது என்பார்கள். ஆனால் கவனமாக நீங்கள் படிப்பீர்கள் என்றால் எபிரேயர் 1:7 கிறிஸ்துவை எப்படி மகிமையோடு காட்டப்பட்டிருக்கிறதோ, தேவதூதர்களை விட உயர்த்தப்பட்டவராய் காட்டப்பட்டிருக்கிறதோ, அதுபோலவே இங்கேயும் கிறிஸ்து காட்டப்பட்டிருக்கிறார். சங்கீதம் 45:8 பாருங்கள், தந்தத்தினால் செய்த அரமனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது. நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தினாலேயே அவர் சிலுவையை சகித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் விசுவாசிகளாகிய நாம் எப்படி எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு யூதாவின் கோத்திரத்திலே வந்தார். யூதா என்றால் துதி என்பது பொருள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்தின் வழியாக வந்து கொண்டிருந்த காலத்திலேயும் தேவனுடைய துதியை சொல்லி வந்திருக்க வேண்டும். அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே வந்திருக்க வேண்டும். ஆனால் வனாந்தரத்திலே எதிர்மறையான காரியங்களையே பார்த்து முறுமுறுத்துக் கொண்டுதான் வந்தார்கள். கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அனுதனமும் அவரை பாடி துதித்துக் கொண்டிருக்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு துதி சோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டிருப்பதையே தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே திருச்சபையோ அல்லது நம்மை சுற்றியிருக்கிற காரியங்களையோ நாம் குறைவாக பேசிக்கொண்டே இருக்கிறோமா? அல்லது கர்த்தரை துதிக்கும் புது பாட்டு நம் வாயிலே இருக்கிறதா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். கவனியங்கள், சங்கீதம் 45:9, உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்திரி ஓபீரின் தங்கமணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். சபை என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே இல்லை. ஆனால் அதே கருத்தை கூறும் வாக்கியங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலேயும் மனவாட்டியை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அது கிறிஸ்துவை குறித்தும் மனவாட்டியாகிய திருச்சபையை குறித்தும் சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக ஏவாள், ரெபேக்காள், ரூத் இவர்களை குறிப்பிடலாம். இந்த வசனங்களிலே ராணி யார்? அதுதான் திருச்சபை. ராணி திருச்சபையை குறிக்கிறது என்று வெளிப்படையாக சொல்லப்படாவிட்டாலும் கிறிஸ்து அவளை உயர்த்த போகிறார். சங்கீதம் 45:10, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. நாம் இந்த உலகத்தை விட்டுவிட்டு அவரோடு செல்ல எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை நாம் நேசிக்க கூடாது, அல்லது இந்த உலகத்தில் உள்ள பொருட்களையும் நாம் நேசிக்க கூடாது. இந்த உலகத்திலிருந்துதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எப்பொழுதும் தேவனையே பற்றி பிடித்தவர்களாய் வாழ வேண்டும். சங்கீதம் 45:11, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள். திருச்சபை அழகானதாக்கப்பட வேண்டும். எல்லா பாவங்களும் அகற்றப்படும். அது எத்தனை அருமையான ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? சங்கீதம் 45:17, உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன், இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். இந்த வசனம் 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்கிறது. என்றாலும் ராஜ்யமானது நித்திய காலமாய் தொடர்ந்து செல்ல போகிறது. குறிப்பிட்ட காலம் அவிழ்த்துவிடப்பட போகிற சாத்தான் இறுதியாக அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவான். இது மகிமையான ஒரு சங்கீதம். இதை நாம் சரியானபடி புரிந்து கொள்ளும் பொழுது இந்த நாளுக்கும் அதன் பொருள் நமக்கு போதுமானதாயிருக்கிறது. 45 சங்கீதத்தை தொடர்ந்து வரும் 3 சங்கீதங்களும் இந்த பூமிக்கு வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து கூறும் ஒரு கொத்தாய் மலர்கிறது. 45 சங்கீதத்திலே பூமியிலே தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ராஜா வருகிறார் என்பது சொல்லப்பட்டது. அடுத்த 3 சங்கீதங்களும் அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்கிறது. 46 சங்கீதத்திலே கொடுக்கப்பட்டுள்ள முகவரியை பார்ப்பீர்கள் என்றால், அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு என்று வாசிக்கிறோம். இந்த அலாமோத் என்ற வார்த்தை ஏசாயா 7:14 வசனத்திலேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அலாமோத் என்ற வார்த்தை இல்லையே என்று நீங்கள் எண்ண வேண்டாம், அது எபிரேய வார்த்தை. இங்கே அந்த வார்த்தை கன்னிகை என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 46 சங்கீதத்தை பொறுத்தமட்டிலேயும் பெண்களின் குரலால் என்று சொல்லலாம். இந்த பாடல் ஒரு விடுதலையின் பாடல். செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தபொழுது மோசேயும் மிரியாமும் முன்னின்று அந்த பாடல்களை பாடினார்கள். அநேக பெண்கள் மிரியாமோடு கூட இசை கருவிகளோடு பாடினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் பாடிய பொழுது மிரியாம் அவர்களுக்கு பதில் கூறினாள். யாத்ராமும் 15:21 வசனம், மிரியாம் அவளுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். எனவே அந்த பாடலிலே தனி பாடல் பாடி பாடலை நடத்தியது மோசேயின் சகோதரியாகிய மிரியாம். அது மிகப்பெரிய வெற்றியின் கொண்டாடுதலாய் இருந்தது. இப்பொழுது மீதமிருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய எதிரியின் கையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவர் விடுதலை செய்யும் பொழுதும் அது ஒரு பெரிய கொண்டாட்டமாய் இருக்கும். இந்த பின்னணியத்தை வைத்துதான் இந்த சங்கீதத்தை நாம் படிக்க வேண்டும். இந்த சங்கீதமும் 47-48 சங்கீதங்களோடு சேர்ந்து 45 சங்கீதத்தை தொடர்ந்து வரும் சங்கீதங்களாய் இருக்கிறது. இந்த 4 சங்கீதங்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாயிருப்பதனாலே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாகவே நாம் பொருள் கொள்ள வேண்டும், அல்லது இவை நமக்கு சரியான அர்த்தத்தை கொடுக்க முடியாது. 46 சங்கீதம் தனியாக பாடப்படும் ஒரு அல்லேலூயா கீதம் போல இருக்கிறது. இதிலே தேவன் எப்படி போதுமானவர், அவருடைய பாதுகாவல் எப்படி போதுமானது, எப்படி அவர் உன்னதமானவர் என்பது விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன் சங்கீதம் 46:3 வசனங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். இது மிக அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் இது உண்மை என்று எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் வேதவசனம் இவ்வாறு சொல்லுகிறது. இதை தங்கள் வாழ்க்கையிலே சோதித்த ஒவ்வொருவருமே இது எவ்வளவு உண்மை என்பதை அனுபவத்திலிருந்து கூற முடியும். சங்கீதம் 34:8 என்ன வாசித்தோம்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவும் யோவான் 7:17 சொல்லும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான் என்று சொல்லியிருக்கிறார். பிரச்சனையான நேரங்களிலே நீங்கள் தேவனை நிச்சயமாய் எதிர்பார்க்கலாம், அவரை நீங்கள் நம்பலாம். தேவன் எப்படி போதுமானவர் என்பதை அறியாதிருக்கிறபடினாலேதான் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற பலரும் கூட இருட்டான வேளைகளிலே அவரை நம்புகிறதில்லை. அவர் எப்படி போதுமானவர் என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளாதவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். நம்மை கைவிடாத ஒரு தேவன் நமக்கு தேவை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவர். 2 பூமி நிலை மாறினாலும் என்ற ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். நாம் நிற்கும் பூமி எப்பொழுதாவது நம்முடைய கால்களுக்கு கீழே இருந்து அகற்றப்பட்டிருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் மிகவும் கேடான நிலைமை என்று சொல்லலாம். அந்த ரங்கத்திலே தொங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறதா? பலருடைய வாழ்க்கையிலே தாங்கள் தான் எவ்வளவு பாடுபடுகிறோம் எவ்வளவு பாடுபடுகிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் உண்டு பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா துயரங்களின் மத்தியிலேயும் கர்த்தரையே போதுமானவராக கண்டுகொள்கிறார்கள். 46 சங்கீதம் மார்ட்டின் லூத்தருக்கு மிகவும் விருப்பமான ஒரு சங்கீதமாம். அவர் எழுதிய முக்கியமான பாடலை இந்த சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு எழுதியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 46:4, ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இங்கே சந்தோஷப்படுத்தும் ஒரு நதியை குறித்து, தண்ணீரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுதும் உற்சாகத்தையும் ஆறுதலையும் பலனையும் தரும் கர்த்தருடைய வார்த்தையாயிருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா, 1 சங்கீதத்திலே நாம் படிக்கும்பொழுது, பாக்கியவானான ஒரு மனுஷன் நீர்கால்களின் அண்டையிலே நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான். எசேக்கியேல் 47 ஒரு நதியை குறித்து நாம் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 22 பளிங்கை போன்ற தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானோரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது சங்கீதம் 46:5-7 வாசிக்கிறேன். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது என்பது மகா உபத்திரவ காலத்திலே நடக்கப் போகும் ஒரு காரியமாயிருக்கிறது. அந்த இருளான காலகட்டத்திலே வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், அப்பொழுது பூமி உருகி போயிற்று. இப்படிப்பட்ட நேரத்திலே மீதியிருக்கும் கர்த்தருடைய ஜனங்கள் விடுதலையின் கீதத்தை பாடுவார்கள். எப்படி பாடுவார்கள்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று பாடுவார்கள். 8-9 வசனங்களை கவனியுங்கள். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். மேசியா பூமியை நியாயம் தீர்க்கும்படியாய் வருகிறார். அவரே யுத்தங்களை ஓய பண்ண போகிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை அக்னியினாலே சுட்டெரிக்கிறார். இது இந்த பூமியிலே இறுதியான நாட்களை நமக்கு நினைப்பூட்டுகிறது. நேபுகாத்நேச்சார் கண்ட தரிசனத்திலே தானியேல் 2:44 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வரும். நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பது என்ன? அர்மகதான் யுத்தம் முடிந்த பிறகு எங்கு பார்த்தாலும் சடலங்கள் கிடக்கும். தேவன் செய்த இந்த செயல் தேவன் ஒருவர் உண்டு என்பதை உலகத்திற்கு சொல்லும். பூமியிலே சமாதானம் கொண்டு வரப்படும் என்பது ஒரு ஆசீர்வாதமான உண்மை. ராஜாதி ராஜா வரும்பொழுது அத்தனை அநீதிகளையும் பூமியை விட்டு அவர் ஒளிய பண்ணுவார். சங்கீதம் 46:10-11 வசனங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிரியமானவர்களே, ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை குறித்து தேவனுடைய நோக்கம் இதுதான். அது மட்டுமல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை குறித்த அறிவுள்ளவர்களாய் பிரச்சனைகளின் மத்தியிலேயும் கலக்கங்களின் மத்தியிலேயும் துயரங்களின் மத்தியிலேயும் நாம் அமர்ந்திருக்க முடியும். நம்மை சுற்றி புயல் அடிக்கிறது. நாம் ஒரு துன்மார்க்கமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான மாற்றங்கள் நம்மை சுற்றி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இயற்கையிலேயும் எத்தனையோ மாற்றங்களையும் சீற்றங்களையும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட புயலின் நேரத்திலேயும் நாம் அமர்ந்திருக்கும்படியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்து புயலின் மத்தியிலே படகிலே நித்திரையாயிருந்தார். நித்திரையாயிருந்த அவரை சீஷர்கள் எழுப்பினார்கள்.
புயலை அமர்த்துவதை விட சீஷர்களை அமைதல் படுத்துவதுதான் அவருடைய பெரிய காரியமாயிருந்தது. நம்மிலே பலரும் அந்த சீடர்களைப் போலத்தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்திருப்பது என்றால் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. இது எதிர்காலத்திலே அர்த்தமுள்ள ஆசீர்வாதமான ஒரு சங்கீதமாயிருக்கும். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது ஆறுதல் கொடுக்கும் ஒரு சங்கீதம்தான். இப்பொழுது நாம் சங்கீதம் 47 பார்ப்போம். 1000 வருட அரசாட்சியை குறித்த ஒரு தீர்க்க தரிசன செய்தியை இந்த சங்கீதம் நமக்கு தருகிறது. இயேசு கிறிஸ்துவும் தமது 2வது வருகையை குறித்து சொல்லும்பொழுது இதை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். பூமி முழுவதும் ராஜாவாயிருக்கும் கிறிஸ்துவை அந்நாட்களிலே தொழுது கொள்ளும் சங்கீதமாய் இது அமைந்திருக்கிறது. சங்கீதம் 47:2 வசனங்கள், சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் பயங்கரமானவர். அவர் அந்த பூமியிலே மகத்துவமான ராஜாவாயிருக்கிறார். எனவே அவர் ஆராதிக்கப்படுகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளும் முன்னதாக இந்த உலகத்திலுள்ள எல்லா கலகங்களையும் சுய நம்பிக்கைகளையும் இருமாப்புகளையும் தேவனுக்கு எதிரான கலகங்கள் எல்லாவற்றையும் அளிப்பார். 46 சங்கீதத்திலே பூமியை நியாயம் தீர்க்க வரும் அவரை குறித்த கொண்டாட்டத்தை நாம் பார்த்தோம். 47 சங்கீதத்திலே அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுவிட்டது, இப்பொழுது அவர் பூமியின் மேல் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். சங்கீதம் 47:3-4 வசனங்கள், ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோவின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். ஜாய் டு த வேர்ல்ட் என்ற ஆங்கில பாடலை பாடுவதற்கு இதுதான் சரியான நேரம். இயேசு ராஜாவாக வரும்பொழுது உலகம் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளட்டும். எல்லா இருதயங்களும் அவருக்கு இடம் கொடுக்கட்டும். வானமும் இயற்கையும் பாடல் பாடட்டும். உலகத்திற்கு எல்லையில்லா ஆனந்தம் இரட்சகர் அருளுகிறார். அந்த ஆங்கில பாடலை ஐசக் வாட்ஸ் என்பவர் எழுதியிருக்கிறார். நன்றாக கவனித்து பார்த்தால் அது கிறிஸ்து பிறப்பின் பாடல் அல்ல, 2வது வருகையின் பாடலாயிருக்கிறது. அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது பூமியிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக போகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனை போற்றி பாடுங்கள். பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். கரங்களை தட்டி பாடுங்கள். சில கிறிஸ்தவர்கள் கூடும் இடங்களிலே பயபக்தி என்று சொல்லி நிசப்தமாயிருக்கும். பல வேளைகளிலே அது பயபக்தி அல்ல, அது மரித்து போன ஒரு நிலைமை. நம்முடைய ஆலய ஆராதனைகளிலே உற்சாகம் இருக்கட்டும், ஆனந்த பாடல் இருக்கட்டும், தேவனை ஆர்ப்பரிப்போடு பாடும் அனுபவங்கள் நமக்கு இருக்கட்டும். சங்கீதம் 47:5-9 வரை பாருங்கள், தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் இக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள்,
பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். பிரியமானவர்களே, தேவன் ஆர்ப்பரிப்போடும் இக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். உயர எழுந்தருளினார் என்றால் பொருள் என்ன? அவர் கீழே இறங்கி வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் இறங்கி வந்தார். பெத்லேமிலே பிறந்தார். ரட்சிப்பின் பணியை பூமியிலே செய்து முடித்தார். பின்னர் அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி சென்றார். 24 சங்கீதம் அதை குறித்து தான் பேசுகிறது. ஆனால் இந்த சங்கீதத்திலே மற்றும் ஒரு உயர எழுந்திருத்தலை குறித்தும் பேசுகிறது. 2வது முறை அவர் பூமிக்கு வரும்பொழுது அவர் தன்னுடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபித்து புதிய எருசலேமிற்கு அவர் புறப்பட்டு போகிறார். புதிய எருசலேமிற்கும் அப்பொழுது இருக்கப்போகும் பூமிக்கும் போக்கும் வரத்துமாயிருக்கும். 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே தேவன் அவ்வப்பொழுது எழுந்தருளி தமது மகிமையை காண்பிப்பார். இந்த சங்கீதம் எவ்வளவு மகிமையான ஒரு காலகட்டத்தை சுட்டிக்காட்டுகிறது இல்லையா? அருமையான சகோதரனை சகோதரியே, கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாயிருக்கிற நீங்களும் நானும் இக்காலத்திலேயும் தேவனை ஆர்ப்பரிப்போடும் மகிழ்ச்சியான சத்தத்தோடும் பாடலாம். அப்படி பாட வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர், அவர் பயங்கரமானவர், அவர் மகத்துவமான ராஜா. அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த பாக்கியத்தை பெற்ற நிச்சயம் உங்களுக்கும் இருக்கும் என்றால் நீங்களும் இக்காலங்களிலேயே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவீர்கள். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்கள் இல்லத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27.